சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை December 25, 2022. தலைப்பு: கிறிஸ்தவ அறிவியல், கோல்டன் முறை, லூக்கா. பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பொறுப்பு ரீதியான வாசிப்பு: ஏசாயா. சாயென்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பிச் செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயந்தீர்க்காமலும், தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும், நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து, யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து, பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து, தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அறை கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாயிருக்கும். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக் கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து ஏசாயா. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலிருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி, அதை இதுமுதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்திலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதின் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். மத்தேயு. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது: அவருடைய தாயாராகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில், அவர்கள் கூடி வருமுன்னே அவள் பரிசுத்த ஆவியால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். மத்தேயு. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபொழுது கிழக்கிலிருந்த சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் இங்கே. கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷமடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதின் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதின் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கேயே இரு என்றான். ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையையும் அதின் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். அவன் எழுந்து பிள்ளையையும் அதின் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் எண்ணப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. லூக்கா. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பெலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. லூக்கா. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேஜமெங்கும் பரம்பிற்று. அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேலிருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோடே பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் ஹீடு தி ஸ்கிரிப்ட்ஸில் இருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். நிலைத்து நிற்கும் முடிவில்லாததை நம்பியவர்களுக்கு இன்று ஆசீர்வாதங்களுடன் பெரியது. விழித்திருக்கும் மேய்ப்பன் முதல் மங்கலான காலை கற்றைகளை பார்க்கிறான். அது எழுந்த நாளின் முழு பிரகாசம் வருவதற்கு முன்னால். எனவே தீர்க்கதரிசி மேய்ப்பர்களுக்கு வெளிரிய நட்சத்திரம் பிரகாசித்தது. ஆயினும் அது இரவை கடந்து அங்கு வந்து கிறிஸ்துவின் மனித தூதர் பெத்லஹேம் குழந்தை கிறிஸ்து சத்தியம் கிறிஸ்து இயேசுவின் மூலம் இரட்சிப்பின் வழியை பற்றி தெளிவுபடுத்தும் ஒரு தவறான இரவு முழுவதும் விடியும் வரை காலை கற்றைகள் மற்றும் இருப்பதற்கான வழிகாட்டும் நட்சத்திரமாக பிரகாசிக்கின்றன. ஞானிகள் தெய்வீக அறிவியலின் இந்த நட்சத்திரத்தை பார்க்கவும் பின்பற்றவும் வழிவகுத்தனர். நித்திய நல்லிணக்கத்திற்கு வழிவகுக்கிறார்கள். நோய் மற்றும் பாவத்திற்கு சிகிச்சையளிப்பதில் உண்மையின் வல்லமையை ஆசிரியர் கண்டுபிடித்ததிலிருந்து அவரது அமைப்பு முழுமையாக சோதிக்கப்பட்டது மற்றும் விரும்பத்தகாததாக கண்டறியப்படவில்லை. இந்த பரலோக நம்பிக்கை எனக்கு எங்கிருந்து வந்தது? உடல் உணர்வுகளின் சாட்சியத்திற்கு விரோதமான நம்பிக்கை. புனித பவுலின் கூற்றுப்படி இது கடவுளுடைய சக்தியின் திறம்பட செயல்பாட்டின் மூலம் எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் பரிசு. மரண பள்ளத்தாக்கின் நிழலுக்குள் ஏற்கனவே நின்று கொண்டிருக்கும் போது மரண வாழ்வின் எல்லைக்கு அருகில் இருந்தபோது நான் தெய்வீக அறிவியலில் இந்த உண்மைகளை கற்றுக்கொண்டேன். எல்லா உண்மையான உயிரினங்களும் கடவுளிலும் தெய்வீக மனதிலும் உள்ளன. மேலும் வாழ்க்கை உண்மை மற்றும் அன்பு அனைத்தும் சக்தி வாய்ந்த மற்றும் எப்போதும் இருக்கும். உண்மைக்கு எதிரானது பிழை பாவம் நோய். நோய் மரணம் பொய்யான பொருள் உணர்வு விஷயத்தில் மனதின் தவறான சாட்சியம். இந்த தவறான உணர்வு நம்பிக்கையில் மரண மனதின் ஒரு அகநிலை நிலை உருவாகிறது. அதே மனப்பெயர்கள் முக்கியமானவை. இதன் மூலம் ஆவியின் உண்மையான உணர்வை மூடிவிடும். தவறான சாவுக்கேதுவான தவறாக பெயரிடப்பட்ட மனம் மரண உடலின் அனைத்து உயிரினங்களையும் செயலையும் உருவாக்குகிறது. புதிய சேனல்களில் வேலை செய்ய என் எண்ணங்களை அமைத்தது. மேலும் மனம்தான் அனைத்துமே மற்றும் பொருள் ஒன்றும் முன்னணியில் இல்லை என்ற கருத்தை நான் நிரூபிக்க வழிவகுத்தது. மன அறிவியலில் காரணி மனமே எல்லாவற்றிலும் உள்ளது. தெய்வீக மனம் மற்றும் யோசனை மட்டுமே உண்மைகள் என்பதை கிறிஸ்தவ அறிவியல் மறுக்க முடியாத வகையில் வெளிப்படுத்துகிறது. புரிதலில் சத்தியத்தின் வெளிப்பாடு படிப்படியாகவும் வெளிப்படையாகவும் தெய்வீக சக்தியின் மூலம் எனக்கு வந்தது. ஒரு புதிய ஆன்மீக யோசனை பூமியில் பிறந்தால் ஏசாயாவின் தீர்க்கதரிசன வசனம் புதுப்பிக்கப்பட்டது. நமக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அவருடைய பெயர் அற்புதமானது என்று அழைக்கப்படும். நாசரேத்தின் இயேசுவின் வருகையானது கிறித்தவ சகாப்தத்தின் முதல் நூற்றாண்டை குறித்தது. ஆனால் கிறிஸ்து வருடங்களின் தொடக்கமோ நாட்களின் முடிவோ இல்லாமல் இருக்கிறார். கிறிஸ்தவ சகாப்தத்திற்கு முன்னும் பின்னும் எல்லா தலைமுறைகளிலும் கிறிஸ்து ஆன்மீக யோசனையாக கடவுளின் பிரதிபலிப்பு. கிறிஸ்துவை பெறுவதற்கு தயாராக உள்ள அனைவருக்கும் சில அளவு சக்தி மற்றும் கிருபையுடன் வந்துள்ளார் சத்தியம். நோயற்றவர்களையும் பாவம் செய்பவர்களையும் குணப்படுத்துவதில் குணப்படுத்தும் விளைவு தெய்வீக கோட்பாடு மற்றும் சரீர இயேசுவை ஆளும் கிறிஸ்து ஆவியை பற்றிய புரிதலை பின்பற்றுகிறது என்ற உண்மையை இயேசு விரிவாக கூறினார். இந்த கொள்கைக்கு வம்சம் இல்லை, திருச்சபை ஏகபோகம் இல்லை, அதன் ஒரே முடிச்சூட்டப்பட்ட தலை அழியாத இறையாண்மை, அதன் ஒரே பாதிரியார் ஆன்மீக மயமாக்கப்பட்ட மனிதர். எல்லா விசுவாசிகளும் கடவுளுக்கு ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கப்பட்டதாக பைபிள் அறிவிக்கிறது. கிறிஸ்துவின் இந்த தீர்ப்பை வெளியாட்கள் அப்போதும் புரிந்து கொள்ளவில்லை, இப்போதும் இல்லை. மனிதர்களால் இகழ்ந்து நிராகரிக்கப்பட்டது என்பது வரவிருக்கும் சமாதான இளவரசனை பற்றிய ஏசாயாவின் கிராஃபிக் வார்த்தையாகும். முன்னேறி வரும் நூற்றாண்டு கண்ணுக்கு தெரியாத கடவுளின் மறைந்த உணர்விலிருந்து இன்று கிறிஸ்தவத்திற்கு மாறான கருத்துக்களுக்கு உட்பட்டது மற்றும் இயேசுவால் கட்டளையிடப்பட்ட கிறிஸ்தவ குணப்படுத்தும் யோசனையை பயன்படுத்துகிறது. ஆனால் இது வெல்ல முடியாத உண்மைகளை பாதிக்காது. அறிவியல் மற்றும் ஆரோக்கியம் என்ற இந்த புத்தகத்தில் உள்ள அறிவியலை எந்த மனித பேனாவும் நாக்கும் எனக்கு கற்பிக்கவில்லை, மேலும் நாவினாலும் பேனாவினாலும் அதை வீழ்த்த முடியாது. இந்த புத்தகம் மேலோட்டமான விமர்சனங்களால் அல்லது கவனக்குறைவான அல்லது தீங்கிழைக்கும் மாணவர்களால் சிதைக்கப்படலாம், மேலும் அதன் கருத்துக்கள் தற்காலிகமாக தவறாக பயன்படுத்தப்பட்டு தவறாக சித்தரிக்கப்படலாம். ஆனால் அதில் உள்ள அறிவியலும் உண்மையும் என்றென்றும் கண்டறியப்பட்டு நிரூபிக்கப்படும். நமது பிரசங்கங்கள் கிறிஸ்தவ அறிவியலுக்கு நீதி வழங்கட்டும். பத்திரிகைகளால் நியாயமான பிரதிநிதித்துவம் இருக்கட்டும். கல்வியியல், இறையியல் மற்றும் உடலியல் ஆகியவற்றால் ஆக்கிரமிக்கப்பட்ட நமது கற்றல் நிறுவனங்களில் அதற்கு இடம் கொடுங்கள். மேலும் அது சுய ஸ்தாபனத்திற்கும் பரவலுக்கும் தேவையான பழைய அமைப்புகளை விட குறைவான நேரத்தில் நோயையும் பாவத்தையும் அழிக்கும். இந்த தொகுதியில் மனதை குணப்படுத்தும் முழுமையான அறிவியல் உள்ளது என்றாலும் இந்த புத்தகத்தை ஒரு எளிய ஆய்வு மூலம் அறிவியலின் முழு அர்த்தத்தையும் உங்களால் உள்வாங்க முடியும் என்று ஒருபோதும் நம்ப வேண்டாம். புத்தகம் படிக்கப்பட வேண்டும். மேலும் அறிவியல் குணப்படுத்தும் விதிகளின் ஆர்ப்பாட்டம் கிறிஸ்தவ அறிவியலின் ஆன்மீக அடித்தளத்தில் உங்களை உறுதியாக விதைக்கும். இந்த ஆதாரம் உங்களை ஏற்கனவே பழமையான கோட்பாடுகளின் அழிந்து வரும் புதைபடிவங்களுக்கு மேலாக உயர்த்துகிறது. மேலும் இதுவரை அடையப்படாத மற்றும் வெளித்தோற்றத்தில் மங்கலான ஆன்மீக உண்மைகளை நீங்கள் புரிந்து கொள்ள உதவுகிறது. இயேசுவின் காலத்தில் இருந்ததைப் போலவே இப்போது கிறிஸ்தவ அறிவியலின் உடல் சிகிச்சையானது தெய்வீக கொள்கையின் செயல்பாட்டிலிருந்து விளைகிறது. அதற்கு முன் பாவமும் நோயும் மனித உணர்வில் தங்கள் யதார்த்தத்தை இழந்து இயற்கையாகவும் அவசியமாகவும் மறைந்துவிடும் இருள் வெளிச்சத்திற்கும் பாவம் சீர்திருத்தத்திற்கும் இடம் கொடுக்கிறது. இப்போது அப்போது போலவே இந்த வலிமை மிக்க படைப்புகள் இயற்கைக்கு அப்பாற்பட்டவை அல்ல, ஆனால் மிகவும் இயற்கையானவை. அவை இம்மானுவேலின் அடையாளம் அல்லது கடவுள் நம்முடன் மனித உணர்வில் எப்போதும் இருக்கும் ஒரு தெய்வீக செல்வாக்கு முன்பு வாக்குறுதியளிக்கப்பட்டபடி இப்போது வருகிறது. சிறைபிடிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலையை போதிக்க, உணர்வின் மற்றும் பார்வையற்றவர்களுக்கு பார்வையை மீட்டெடுப்பது, நசுக்கப்பட்ட அவர்களை விடுதலை செய்ய. ஆன்மீக யோசனையின் ஆழ்மாறாட்டம் எங்கள் எஜமானரின் பூமிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சுருக்கமான வரலாற்றை கொண்டிருந்தது. ஆனால் அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இருக்காது, ஏனெனில் கிறிஸ்து கடவுளின் யோசனை. இறுதியில் அனைத்து நாடுகளையும் மக்களையும் கட்டாயமாக, முற்றிலும், இறுதியாக தெய்வீக அறிவியலுடன் ஆளுவார். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும், உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.